நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பல பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை கொண்ட பல்வேறு மொழி பேசும் மக்கள் நம் நாட்டில் வாழ்கிறார்கள். ஆஸ்திரேலியா ஒரு பல்கலாச்சார நாடு என்று பறைசாற்றினாலும் இனவரி ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது என்று விக்டோரிய பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு கண்டறிந்துள்ளது. பல்வேறு சமூகங்களில் இனவரி இன்றும் அதிகமாக இருப்பதை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் 76.2% அல்லது அவர்களின் பராமரிப்பில் உள்ளவர்கள் இனவரியை அனுபவித்துள்ளார்கள். 3 பேரில் 2 அதனை கடந்த ஆண்டு எதிர்கொண்டுள்ளனர். மேலும் 1% மக்கள் அதற்குள் அடிக்கடி சிக்குகிறார்கள். இதேவேளை 12.8% மக்கள் இனவரியை நேரடியாக அனுபவிக்கவில்லை, மற்றவர்கள் மேல் இனவரி காட்டப்படுவதையும் அவர்கள் காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பல சமூகங்களில் இனவரியை ஏற்றுக்கொள்ளும் கலாச்சாரம் இருக்கிறது என்று இந்த ஆய்வை முன்னெடுத்த விக்டோரியா யூனிவர்சிட்டியின் முன்னணி ஆய்வாளர் பேராசிரியர் மரியோ பியூக்க குறிப்பிட்டார். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து பேசுவதற்கு தயங்குவார்கள் அல்லது மற்றவர்களால் தடுக்கப்படுவார்கள். குற்றம் சுமத்துவது, ஏதோ நன்றிக்கடன் செய்யாது விடுவது போன்ற எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களிடையே ஏற்படுத்துகிறது என்றும், அதனால் ஏற்படும் குற்ற அல்லது பய உணர்வால் பல அப்பட்டமான இனவரி சம்பவங்களும் வெளியே எடுத்து வரப்படுவதில்லை என்று அவர் மேலும் கூறினார். கடந்த ஆண்டு இனவரியை அனுபவித்தவர்களில் 72.5% தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக, கீழ்ப்படுத்தப்படுவதாக அல்லது வெளியேற்றப்படுவதாக உணர்ந்துள்ளனர். 57.3% பயஸ் எனப்படும் பக்க சார்பான நடத்தை அல்லது பிரெஜுடிஸ் எனப்படும் சரியான காரணமில்லாமல் ஒரு குழு குறித்த தப்பபிப்பிராயம் காரணமாக பாகுபாடு காட்டும் கருத்துகள் மற்றும் செயல்கள் என்பவற்றை அனுபவித்துள்ளார்கள். பலரும் அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் இனப்பாகுபாடு ஒரு பிரச்சனையாக உள்ளது என்றும், வேலை தேடும் போது இனவரியை எதிர்கொண்டதாக 56.5% இந்த ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார்கள். நம் நாட்டில் இனவரியின் பரவலான தன்மையை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. அதனை சமாளிக்க சமூகத்தில் மாற்றம் தேவை என்ற அவசியத்தை குறிப்பிடுவதுடன் இனவரியை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆய்வறிக்கை வலியுறுத்துகிறது. இது குறித்து வெளிப்படையாக பேசுவதற்கு பலரும் தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு நடந்தவற்றை பற்றி பேசினால் வேறு வேலை எடுக்க முடியுமோ என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் தனக்கு நடந்த அனுபவங்களை எம்முடன் துணிந்து பகிர்வதற்காக திரு தியாகராஜன் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு.
வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
உங்களுக்கு நடந்தது என்ன என்பதை முதலில் சொல்வீர்களா?
நான் சிட்னில ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே சமயத்துல என் PhD படிப்பையும் நான் அப்ப ஆரம்பித்திருந்தேன். நான் இருந்த அந்த டிபார்ட்மெண்டின் தலைவர் எனக்கு ஒரு PhD சூப்பர்வைசராகவும் இருந்தார். சோ அவர் ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறப்ப என்ன பாய் பாய் என்று அழைப்பார். நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்து இந்த ஊருக்கு வந்ததால பாய் என்ற அந்த வார்த்தையின் உள் அர்த்தம் எனக்கு புரியல. பாய் என்றால் எங்களை நேசிக்கின்ற கொஞ்சம் வயதானவர்கள் எங்களை பார்த்து கூப்பிடுவது வழக்கம் எங்க கலாச்சாரத்தில், மலேசியாவில். ஆனால் ஒரு வெள்ளைக்காரர் ஒரு டார்க் ஸ்கின் கருப்பினத்தவரோ இல்லாட்டி எங்க இருந்தவரோ பார்த்து அதை பொழுது அதற்கு வேறொரு சாயம் இருக்கு. கொஞ்சம் வெகிலித்தனமாக நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து ஒரு அன்பா தான் என்ன அப்படி அழைக்கிறார் அப்படின்னு. சோ சில சமயத்துல என்ன நடக்கும்னா, நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்போம், அந்த கொரிடோர்ல கையை அப்படியே சுடக்கி, ஸ்னாப் ஹிஸ் ஃபிங்கர்ஸ், அப்படியே சுடக்கி கம் ஹியர் பாய் அப்படின்னு ஒரு முதலாளி தன் வேலைக்காரனை அழைப்பது போல் அழைப்பார். என்னை இழிவுதான் படுத்துகிறார் என்கிற எண்ணம் எனக்கு தோணவில்லை. பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அவர் என் PhD சூப்பர்வைசரும் ஆனால் அவர் கம்யா பாய் அப்படின்னு சிரிப்பார். இவருடைய பேர் நான் சொல்லலாம், மேக்ஸ் பேக்கர் என்கிற ஒரு மாணவன். இப்போ அவர் சிட்னி யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் PhD ஆரம்பிச்சார். ஒரு நாள் இந்த பாஸ் வந்து வழக்கம் போல பாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை சுடக்கி என்னை கூப்பிட்டாரு. ஸோ நானும் ஏன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க இந்த மேக்ஸ் நடுவில் வந்தார். What the hell is happening? அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் ஆதங்கமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, Why are you smiling? அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. And then he looked at professor பார்த்து, உங்களுக்கு என்ன தைரியம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இன்பரின் மேல பாவிக்க உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருந்தேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் முழுசா அதை ப்ரொசஸ் பண்ண முடியல. சோ நான் சொன்னேன், மேக்ஸ் வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு, why you doing this? எனக்கு என்ன ஒரு பயம்னா, இவருக்கு என்னுடைய PhD சூப்பர்வைசர், என்ன நடக்குமோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னா, he knows I'm only joking அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே he just walked off, அவர் நடந்துட்டார். So even said, no, you stop right there and you respond to me. Even oru, he was younger than me. So enakku oru vayadu oru 24-5 irundirukkum. Avarku vayasu oru 21-22 thaan
irundhuchu.
Yeah, Maxim.
Maxim ivarudan dhaan thannudaiya PhD seigiraar. Appadiya?
Illa. Max in the department la innoru professor in keel.
Oh, sari sir.
Anal andha kaalathile andha Max engravar konjam velippadiyaar. Avaru human rights, equal rights, andha maadhiri vishayangalil romba eedupadu kaatra oru nabar. Andha vayasiliye. So avar andha professor என்னை திரும்பி பார்த்து, you go to your desk and look up the word boy and American slavery அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் போயிட்டு whatever the search engine was then search பண்ணிட்டு அப்படியே நான் கொஞ்சம் கண் கலகிட்டேன் அந்த நேரத்துல. ஏன்னா நான் ஒரு நம்பிக்கையா பார்த்த ஒரு நபர் was laughing at my expense, you know, அந்த ஒரு தவிர அவர் எப்பொழுதும் பேசுறப்ப ஒரு முதலாளி தன் வேலைக்காரனுக்கு பேசுற ஒரு தோணியில தான் அவர் கொஞ்சம் பேசுவார், ஜோக்கும் அடிப்பார், ஆனால் அந்த ஒரு தோணி இருக்கும். நான் நினைச்சேன், ஓ, I didn't make much of it. So இப்ப அத திரும்பி பாக்குறப்ப தான் எனக்கு புரியுது அந்த ஒரு ரேசிஸ்ட் உணர்வு அவருக்குள் இருந்திருந்தது. அது ஒரு ஜோக் அடிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போற ஒரு மனப்பான்பு அவருக்கு இருந்திருந்தது.
சரி, இது அறிந்த பின்னர் நீங்க என்ன செய்தீர்கள்?
அறிந்த பின்னர் அந்த சமயத்தில் இதை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியல, ரொம்ப வருத்தத்தோட தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 2008-2010 அப்படி அந்த டைம்ல தான் இருந்திருக்கும். அப்ப இந்த உணர்வு அவ்வளவு இல்லை. அதாவது ஒரு வேலை செய்யும் இடத்தில் இதை பற்றி நீங்கள் புகார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான அறிவும் இல்ல, அந்த உணர்வும் அப்படி பரப்பப்படவில்லை. யூனிவர்சிட்டியும் அதை பத்தி பேசுறது இல்லை. அந்த டைம்ல தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பித்த காலம்னு நினைக்கிறேன். அகடமிக் புலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீ உன் PhD செய்யற, நான் சொல்றதை தான் நீ எழுதணும், நீ கண்டுபிடிச்சதை நீ எழுதக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்பு. அந்த சோ என்னால வேற ஒன்றும் சொல்ல முடியல, தான் சொல்றதை தான் நான் எழுதணும், நான் கண்டுபிடிச்சதை என்ன எழுதக்கூடாது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுவார். ஒரு 3 டாட்டா கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காரும் பொழுது அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை, இஃப் யூ டோன்ட் லிசன் டு மீ அண்ட் டூ வாட் ஐ சே ஐ வில் நாட் லெட் யூ கம்ப்ளீட் இந்த PhD அப்படின்னு. அதுக்கு அப்புறம் வேலைக்கும் ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு பயத்திலேயே என்ன நடத்திக்கிட்டு இருந்தாரு. It became untenable. நான் ஒரு 5.5 முடிச்சுட்டேன் PhD-ல, சுத்தல்லே போய் கொண்டிருக்கும். அவங்க ஒன்று சொல்ல, இது உண்மை இல்லை, நான் சொல்ல, இல்ல நீ இதை செய்யணும், அல்ல தி கெப்ட் ஷிஃப்டிங் அந்த கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஆனா பயம், வேலையை விட்டுட்டு இந்த PhD நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் எனக்குள்ள இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் அடிக்கடி நான் லெக்சர்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷமும். அந்த சமயத்துல நான் ஃபைனல் லெக்சர்ஸ்ன்னு சொன்னாக்கா தோல்வி அடைவது எவ்வளவு முக்கியமானது, அதுல இருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நான் முடிப்பேன். அது ஏன் ஆரம்பிச்சேன்னா, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் சூசைட் ஒரு 3-4 ago. படிப்பின் அழுத்தம், கல்வியின் அழுத்தம் தாங்க முடியாது தன் உயிரை எடுத்துக்கொண்டார். அதன் பின் நான் இந்த தோல்வியை நாங்கள் எப்படி அணுகணும் அப்படின்னு அதோட தான் முடிப்பேன். சோ அந்த லெக்சரை முடிச்சிட்டு நான் என் ஆபீஸுக்கு வந்து என் இமெயில திறந்து பார்த்தப்ப ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவி ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அதுல நான் 3 என் உயிரை எடுக்க பார்த்தேன், 3 என்னை காப்பாற்றி விட்டார்கள், ஆனால் அவர்கள் காப்பாற்றினார்கள் என்ற ஒரு வருத்தம் தான் எனக்குள் இருந்தது. உங்களின் இந்த லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கையை நான் ஒரு சிறு மகிழ்ச்சியுடன் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு, இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில முடிச்சாங்க. நான் அழுதுட்டேன், ஏன்னா எனக்குள்ள இருந்த அந்த என் வேலையின் சூழல், இந்த இமெயில படிச்சப்ப அப்பா இந்த யூனிவர்சிட்டியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 இருந்ததுக்கு இது ஒரு மன திருப்தி, அந்த ஒரு மன திருப்தி எனக்கு வந்தது. சோ மறுநாளே நான் போயிட்டு ரிசைன் பண்ணிட்டேன், PhD இருந்தும் வேலையில இருந்தும் ரிசைன் பண்ணி ஆஸ்திரேலியா விட்டு மறுபடியும் மலேசியா போனேன். சோ அந்த சமயத்திலும் அவர் ஒரு கெட்ட வார்த்தையை பாவிச்சு, யூ ஆர் எ சிங் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு, யூ வில் நெவர் கெட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ டூ ரியல் அவரே. இருக்கிற இப்ப நான் மொனாஷ் யூனிவர்சிட்டியில இருக்கேன். மொனாஷ் யூனிவர்சிட்டியில இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவென்யூ இருக்கு. ரேசிசமா யாரு எது சொன்னாலும் அதுக்கு முறையிடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. எல்லாம் நம்ம பிஹெச்டி செய்யறப்ப எவ்ரி இயர் ஒரு கமிட்டி உட்காந்து உங்களுக்கு உங்களுடைய சூப்பர்வைசருக்கும் எப்படி உறவு போய் கொண்டிருக்கிறது, தனிமையா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்துல அது இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க உங்க பாஸ் கிட்ட பேசணும். பாஸும் பிரச்சனை கொடுக்கறவரும் ஒரே ஆளா இருந்தாக்கா நாங்க என்ன செய்ய.
அதை பற்றி நீங்க இப்ப சிரித்து கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான முடியும்.
நிச்சயமாக
இப்ப உங்களுடைய அனுபவத்திலையும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் மொனாஷில் இருப்பதாலும் உங்களிடம் இந்த கேள்வி, இந்த இனப்பாகுபாட்டை எதிர்கொள்பவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்?
அதை பற்றி கவலை இல்லாமல் பேச வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் நீங்கள் வெளியே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. இந்த காலத்தில் ஆன்லைனா இருக்கட்டும், வெவ்வேறு இடங்களில் இப்போ ஒரு ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் கமிஷனே இருக்கு ஆஸ்திரேலியால. அந்த மாதிரி இடங்களில் இதை பற்றி நான் என்ன பாக்குறேன்னா, நிறைய பேர் வந்து தன் எதிர்காலத்தை நினைத்து பயந்து அதை பற்றி பேசாமல் இருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பயம் இருக்கக்கூடாது. எனக்கு நடந்த பல விஷயங்களை நான் இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கு இப்ப வயசு 45, என் 20களில் எனக்கு அந்த பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. பட் அது இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ஃபேஸ்புக்லயும் லிங்க்டின்லயும் நான் பகிர்ந்திருக்கிறேன். இந்த முறை என் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் ரொம்ப நியாயமா, ரொம்ப அதாவது அதற்கு நேரெதிரான நற்குணம் படைத்தவர்களா இருக்காங்க. அறம் சார்ந்துதான் எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டாவது முறை நான் எடுத்துக்கொண்ட இந்த பிஹெச்டி இன்னும் ஒரு 1.5 மாசத்துல முடிச்சு, அதுக்கப்புறம் இதை பற்றி நான் விவரவாரியா நான் எழுத போறேன் அப்படின்னு ஒரு, அதாவது என்னன்னா இதை எதிர்கொண்டா வெளிப்படையாக இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு நம்மவர்களுக்கு இருக்கணும்.
எல்லாருக்கும் வரவேணும்,
எல்லாருக்கும் வரணும்.
சரியாக சொன்னீர்கள் திரு தியாகராஜன். மனம் திறந்து நீங்கள் உங்களுக்கு நடந்தவற்றை எம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.